பதினாறாம் தேதி மலேசியாவுக்கு வந்தீர்கள். இந்த 15 நாட்களும் பம்பரம் போல் சுற்றி சுழந்து அங்கும் எங்கும் ஓய்வு என்று இல்லாதபடி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். சிங்கப்பூரில் 4-5 நாட்கள் தங்கியிருக்கின்றீர்கள். இதில் தங்கள் எண்ண அலைகளில் மனத்தில் பதிந்துவிட்ட சில நினைவுகளை குறிப்பிட முடியுமா?
முதலிலே பதிந்திருப்பது மலேசிய நாட்டில் நான் இங்கு பார்க்கிற வளம். மலேசியாவிலே ஒரு புதிய எழுச்சி மக்கள் நடமாடிக்கொண்டிருப்பதையும் மலேசியாவை முன்னேற்றபடி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எல்லா மக்களும் உழைப்பதையும் நான் பார்க்கிறேன். அதில் குறிப்பாக சிங்கப்பூரை பொறுத்தவரையில் சிங்கப்பூரிலே உள்ள அரசியல் நடத்துகின்றவர்கள் வீடு கட்டுகின்ற முறை என்னுடைய மனதை இதுவாக ஈர்த்திருக்கின்றது. சிங்கப்பூர் மக்களுக்கு மலிவான கட்டணத்தில் வீடுகள் கிடைப்பதற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற முயற்சியில் அந்த வீடு கட்டும் திட்டத்தை மிக செம்மையான முறையில் வகுத்திருப்பதும் அதை விரைவாக கட்டிபிடிப்பதும் என்னுடைய உள்ளத்தை விரிவாக ஈர்த்திருக்கின்றது. மற்றொன்று மலேசியா நாடு முழுவதிலேயும் இந்தோனேசியாவில் ஏற்பட்டிருக்கிற பகையை புரியடிக்க வேண்டும் என்பதில் ஒன்றுபட்ட கருத்து எழுந்திருப்பதையும் நான் வழிநடந்து சென்றிருக்கின்றேன். அதிலே இவருடைய மனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது.
மலேசியாவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு, அதாவது மலேசியர்களுக்கு தாங்கள் விடுக்கக்கூடிய செய்தி ஏதாவது உண்டா?
தங்களுடைய கேள்வியிலேயே செய்தி அடங்கியிருக்கிறது. இங்கே உள்ள தமிழர்கள் மலேசியர்கள் ஆக வேண்டும் என்ற செய்தியைத்தான் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். தமிழ் மொழிக்கு அவர்கள் உரிமையாளர்கள், ஆனால் மலேசிய நாட்டுக்கு அவர்கள் உரிமையாளர்கள். இந்த ரெண்டு பற்றையும் ஒன்று கொண்டு போத விடாமல் பார்த்துக் கொண்டு உண்மையான மலேசியர்களாக வாழ வேண்டும் என்று தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வருகிறேன்.
நேயர்களின் சார்பில் நிலையத்தின் நன்றி அறிவுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
இதுவரை மலேசியாவுக்கு விஜயம் அளித்த இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாத்தை அவர்கள் எமது வானொலி தலைவர்கள் நிலையில் நிரபரக்களித்த பேட்டியை பெற்றிருக்கிறது. இந்த
பேட்டியில் ஏற்பாடு செய்து எங்களுக்கு ஒரு வாழ்த்து பத்திரம் கொடுத்திருப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மலேசிய நாட்டுக்கு வந்திருப்பதாலேதான் முஸ்லீம்களுடைய விருந்து எனக்கு கிடைக்கிறது என்ற பொருள் அல்ல. முஸ்லீம்களுடைய விருந்து எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்து பழக்கம். முஸ்லீம் சமுதாயத்துக்கும் திராவிடர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற தோழமையும் தொடர்பும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே விதத்தில் மலேசிய நாட்டிலே அந்த நாட்டை தங்களுடைய தாய்நாடாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற முஸ்லீம்களும் இங்கே இருக்கின்ற தமிழ்மொழி பேசுகின்றவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று நான் பேர விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே உள்ளதைப் போன்ற அரசியல் இங்கே இல்லை என்றாலும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் முஸ்லீம்களானாலும் முஸ்லீம் அல்லாதவர்களானாலும் தமிழ்மொழி பேசுகின்றவர்களால் ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய நிலைமை மலேசிய நாட்டிலே நிரம்ப இருக்கிறது. இந்த நாட்டுக்கு வந்த பிறகு தமிழர்களிலே கூட பல பேர் தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஜாதி வித்தியாசங்களை ஓரளவுக்கு அவர்கள் விட்டுவிட்டிருக்கிறார் என்பதை பார்த்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்லாம் பழந்தமிழகத்தினுடைய நெறியைத்தான் இஸ்லாம் என்று நாங்கள் கருதுகிறோம். அது அரபு நாட்டிலே இருந்து நபிகள் நாயகம் அவர்களாலே அருளப்பட்டது என்றாலும் ஐதீக மார்க்கம் தமிழகத்திலே புகுவதற்கு முன்னால் சங்ககால தமிழகத்தினுடைய நிலைமைகளை பார்க்கிற நேரத்தில் இஸ்லாத்திலே எப்படிப்பட்ட சமூக அமைப்பு இருந்தனோ அப்படிப்பட்ட சமூக அமைப்பைத்தான் பழந்தமிழர்கள் விரும்பி இருந்திருக்கிறார்கள். இடைக்காலத்திலேதான் ஜாதிகள் எல்லாம் ஏற்பட்டது, ஜாதிக்குள்ளே ஜாதி ஏற்பட்டது, அதிலே பணத்தாலே ஜாதியை மறைக்கின்ற தன்மை ஏற்பட்டது. இப்படி பல கேடுகள் தமிழ் சமுதாயத்திலே பிற்காலத்தில் ஏற்பட்டது. நான் கூட இன்று பல்கலைக்கழகத்திலே உள்ளவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பேராசிரியர் கேட்டார், தமிழகத்திலே முஸ்லீம்களுக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது என்று கேட்டார். நான் சொன்னேன், தமிழகத்திலே உள்ள முஸ்லிம் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டு முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இத்தனை கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்க முடியாது. அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் இருக்கலாம். பெரும்பாலான முஸ்லீம்கள் 3 தலைவருக்கு முன்னாலே, 4 தலைவருக்கு முன்னாலே, 6 தலைவருக்கு முன்னாலே சின்னச்சாதையாக இருந்தவர்கள் சிக்கந்தராகவும் அவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. இன்னொரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது, இஸ்லாத்தை வாழ்வுடைய பலத்தை கொண்டு பரப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது கூட வரலாற்றுக்கு பொருந்தாது. ஏனென்றால் இந்தியா முழுவதற்கு இருக்கிற முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வாழை கையில வைத்துக் கொண்டிருந்த முகல் சாம்ராஜ்யத்திலே இருந்ததை விட வாழ் போற பிறகுதான் வளர்ந்தது. பாலிதாரை விஸ்வ சமுதாய வளம் இருக்குமானால் அது முகலாய சாம்ராஜ்ய காலத்தில் இந்தியா முழுவதற்கு 30 கோடி பேர் முக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் முகல் சாம்ராஜ்யம் அழிந்து போய் சாரம் சக்கரவர்த்தி பர்மாவிலே கொண்டு போய் வெள்ளைக்காரர்கள் கைதியாக வைத்த அதற்கு பிறகு முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் இங்கே இருக்கிற வைதிக நிலையை பிடிக்காமல் தமிழகத்தை சார்ந்த 10,000 கணக்கானவர்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் ஏக தெய்வ வணக்கத்தை நம்பியும் சமரச நோக்கத்திற்காகவும் எந்த விதமான ஜாதி பாகுபாடும் இல்லாத இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்களே தவிர அவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான் என்று இன்று காரையிலேதான் ஒரு பேராசிரியரிடத்திலே நான் பேசிக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் இங்கே இருக்கின்ற தமிழை பேசுகின்றவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த நாட்டிலே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று உங்களை நான் பணி ஒருபடி கேட்டுக் கொள்கிறேன். அதற்குத்தான் இந்த விருந்து அச்சாரம் என்று நீங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் நான் முதலிலே சொன்னபடி முஸ்லீம் மக்களாலேயும் முஸ்லீம் அமைப்புகளாலேயும் விருந்தளிக்கப்படுவது இந்த பல ஆண்டுகளாக அது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்னொன்று, மலேசிய நாட்டை உங்களுடைய நாடாக ஏற்றுக்கொண்டான பிறகு இன்னமும் தமிழ்நாட்டை பற்றி ஏக்க பார்வை அதிகமாக இருக்கக்கூடாது. அது நான் பார்த்த அளவில் ஒரு 30 வருடத்திற்கு முன்னாலே இங்கே தமிழர்களுக்கு தமிழ் பேசுகிற மக்களுக்கு முக்கியமாக இருந்தாலும் முக்கியம் அல்லாதவர்களாக இருந்தாலும் 30 வருடத்திற்கு முன்னால் இருந்த நிலைமை நம்முடைய கையை விட்டு போய்விட்டிருக்கிறது. யாரும் தாங்களாக படித்துக் கொள்ளவில்லை, நாமே தான் போட்டு விட்டு போய்விட்டோம். கையில ஒரு ரேடியோவும் ஒரு டார்க் லைட்டும் ஒரு கை கடிகாரமும் இது கிடைத்தவுடன் தமிழ்நாட்டுக்கு போய் இதை காட்டி விட்டு வர வேண்டும். பேரூன்றி இந்த நாட்டு மக்களாக மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு போய் தமிழ்நாட்டில் ஒரு 2-3 வாரம் சுற்றிவிட்டு திரும்பி வருவதற்கு கப்பலுக்கு பணம் இல்லை என்றால் திரும்பி வந்திருக்கும் அந்த நிலை இனிய விருக்கமானால் உள்ளபடி நம்முடைய சமுதாயம் வீடு குழைக்கிற சமுதாயமாக ஆகிவிடும். ஆகையால் இனிமேல் நாட்டிலும் மலேசிய நாடுதான் நம்முடைய நாடு, மலேசிய நாட்டினுடைய வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு, மலேசிய நாட்டு மக்கள் தான் நாம் என்ற உறுதியான எண்ணம் படைத்து இங்கே பல்வேறு தொழில்களிலேயும் நீங்கள் ஈடுபட வேண்டும். மூன்றாவதாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மலேசியா வளமான நாடு, வாழ்க்கை தர ரொம்ப உயர்ந்திருக்கிறது. கீழ்த்திய நாடுகளிலேயே ஜப்பானுக்கு அடுத்தபடியாக வாழ்க்கை தர உயர்ந்திருக்கிற நாடு மலேசியா தான். அந்த வாழ்க்கை தரம் இன்னும் நாளாக நாளாக வளர்வதற்குத்தான் அறிகுறிகள் இருக்கின்றன, குறைவதாக இல்லை. இதை பார்த்து பொறாமை கொண்ட வேறு சில நாடுகள் மலேசியாவுக்கு ஆபத்தை உண்டாக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் உண்மையான மலேசிய பிரஜைகளாகி மலேசிய குடிமக்களாகி அந்த பகையை முறியடிப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நாடு நம்முடைய நாடுதான், நாம் மலேசியக்காரர்கள் தான், ஆனால் தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருந்தாலும் நாம் இந்த நாட்டை நம்முடைய நாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அளவுக்கு நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட விதத்திலே நீங்கள் வாழ்ந்து நல்ல மலாசியர்களாக வளர்ந்து உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் தழைத்து இஸ்லாத்தினுடைய மாண்புகள் தூரக்கிழக்கு நாடுகளிலே எல்லாம் பரவலுக்கு வந்திருக்கின்ற தூதர்களாக உங்களை தெரிவிக்கொண்டு தமிழ் மொழி பேசுகின்ற எல்லோரிடத்திலேயும் தோழமையோடு பழகி நன்னறியோடு நடந்து கொண்டு இன்ப வாழ்வு பெற வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். தெரிகிறது நமக்கு அல்ல எதற்கு எந்த அளவு வேண்டி வந்தது அவர்களுக்கு வழிவை கிடைத்திருக்கிறது. நாளைய வீட்டிற்கு போய் பாருங்கள், குழம்பு பொறித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எவ்வளவு உப்பு போட வேண்டும், எத்தனை ஆடவர்கள் புரிந்து கொள்வார்கள் பார்க்கலாம். ஓட்டலிலே வேலை செய்கிற ஆடவர்களை சொல்லிவிடுங்கள், மற்ற ஆடவர்களுக்கு இவ்வளவு குழம்புக்கு இவ்வளவு உப்பு போட வேண்டும் என்ற அளவு தெரிகிறதா? இல்லை. அதை பொறுத்தவரை தாய்மார்களை நீங்கள் பார்த்தால் சில பண்டங்களை வறுக்கத்தான் செய்கிறார்கள், சில பண்டங்களைத்தான் கூட்டாக்குகிறார்கள், சில பண்டங்களைத்தான் குழம்பிலே போடுகிறார்கள், சில பண்டங்களை வேக வைக்காமல் பச்சடி ஆக்கி தருகிறார்கள். இவைகள் எல்லாம் அவர்கள் எப்படி கற்றுக்கொண்டார்கள் என்றால் அளவு அறிதல், வகை அறிதல், காலம் அறிதல் மூன்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. என்ன காரணத்தினால ஆடவர்களுக்கு அளவும் தெரிவதில்லை, வகையும் தெரிவதில்லை, காலமும் தெரிவதில்லை? சமையல் காரியத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கை காரியம் அத்தனைக்கும். மாதச்சம்பளம் வாங்கி ஆனதும் அளவு ஆடவனுக்கு தெரிந்திருந்தால் 12ஆம் தேதி கடன்காரன் ஆவானா? ஆகியிருக்க மாட்டான். வருகின்ற பணம் இவ்வளவு, செலவழிக்க வேண்டிய நாள் 30 என்ற அளவு தெரிந்திருந்தால் அவன் 12ஆம் தேதி
இன்னொரு நண்பருடைய வீட்டு கதவை தட்டி ஒரு 10 வெள்ளி கடன் கொடுங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் வரான். அவனாவது கொடுக்கிறானா என்றால் அவன் சொல்லுகிறான், என்னிடத்துல நேற்றே தீர்ந்து விட்டது, அடுத்த வீதியில் அவள் ஆறுமுகத்திடம்தான் நான் போக இருக்கிறேன், நீ அங்கே வராதே வேற இடத்திற்கு போ என்று குறை பேசிக் கொள்ளத்தான் அந்த ஆடவனுக்கு தெரிகிறதே தவிர அளவு தெரிவதில்லை. அதை போலவே வகை தெரிகிறதா என்றால் எதை எந்த வகையில செய்வது என்பதற்கு நான் உங்களுக்கு அதிக பரிசை வைக்கவில்லை. உங்கள் நீங்கள் பெற்ற குழந்தை அழுகிறது வைத்துக் கொள்ளுங்கள், எந்த வகையில் அளக்குவது என்பது ஆடவர்களுக்கு தெரிகிறதா எங்கே பார்க்கலாம். நீங்கள் தாய்மார்கள் அந்த குழந்தை அடக்குவதை பார்த்து கண்ணே என்கிறீர்கள், ராஜா என்கிறீர்கள், எத்தனை தடவை? 2 தடவை. ஊராகல் ஆத்திரம் வந்து குரங்கு கழுதை என்று சொல்லி அதை அடித்து கடைசியில துணையாரை கூப்பிட்டு இந்த சரீரை தூக்கி கொண்டு போய் என்கிறார். அந்த சரீரன் யார்? நீங்கள் பெற்றெடுத்த செல்வம், உங்களுடைய வழிவகை வந்தது, ஆனால் அதை அடக்குவதற்கு வகை தெரியவில்லை. காலம் தெரிகிறதா ஆடவர்களுக்கு, எந்த காலத்தில் எது நடக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. தாய்மார்களை கேளுங்கள், வெந்து கொண்டிருக்கிற பொழுதே அந்த பாத்திரத்தின் மேலே மூடி போட்டு மூடியிருந்தாலும் ஆவி வருவதை பார்த்து சொல்வார்கள், இன்னும் 5 நிமிடம் இருங்கள் குழம்பு சரியாகிவிடும், இன்னும் 10 நிமிடம் இருங்கள் சாத வெடித்து விடலாம் என்று தெரிகிறது. உலகத்திலே சரிபாதி கஷ்டம் அளவறியாததாலே வருவது, வகை தெரியாததாலே வருவது, காலமறியாததாலே வருவது. இந்த அளவறிகள் வகையறிதல் காரணமாகிய 3 வித்தைகளை நீங்கள் பல்கலைக்கழகத்திலே பெற முடியாது, பெரியவரை 7களை படித்து பெற முடியாது, அனுபவத்தின் மூலமாகத்தான் பெற முடியும், அனுபவம் ஆரணங்கள் வாயிலாகத்தான் நீங்கள் அதை பெற முடியும். அவர்களுக்கு தெரிந்திருக்கின்ற அளவறிதல் வகையறிதல் காலமறிதல் இந்த 3 மட்டும் நமக்கு தெரிந்திருக்குமானால் சமுதாயத்திலே சிக்கல் குறையும், மதத்திலே மாச்சரியங்கள் எழாது, அரசியலிலே அவர்கள் நேரிடாது, மனிதகுல வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேறும். இந்த அளவறிதல் வகையறிதல் காலமறிதல் 3 தாய்மார்களை பார்த்து கேட்க சொல்லுகிறீர்களே, அவர்கள் எங்களை என்னவோ என்று எண்ணிக்கொண்டால் என்ன செய்வது என்று கூச்சமாக இருக்குமானால் உங்களுக்கு என்று தெரிகின்றேன், திருக்குறளில் இந்த 3 இருக்கிறார். அளவறிதல் வகையறிதல் காலமறிதல் ஆகிய 3 நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்வதற்கு கூச்சம் இருக்குமானால் திருக்குறளிலே இந்த 3 நிரம்ப இருக்கிறது. திருக்குறளை நீங்கள் நல்ல விதத்திலே கற்று உணர்வீர்களானால் அடிக்கடி தமிழகத்திலே இருந்து எங்களை போன்றவர்கள் உங்களிடத்திலே வந்து வந்து பேச வேண்டிய நிர்பந்தம் கூட இருக்காது, அவசியம் கூட எழாது. அப்படிப்பட்ட அரும்பெரும் நூல் திருவள்ளுவர் நமக்கு தந்திருக்கின்ற திருக்குறளான். அந்த திருக்குறளின் வழியில் நின்று ஆளவறிந்து வகையறிந்து காலமறிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது இந்த 3 நீங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தீர்களானால் முதலிலே நாம் அளவு அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய நாட்டில் நம்முடைய எண்ணிக்கை எவ்வளவு, அந்த அளவு நமக்கு தெரிய வேண்டும். இந்த கூட்டத்தில் பார்க்கிற பொழுது எல்லோரும் தமிழ் பேசுகின்ற மக்கள், இதை பார்த்தவுடனே ஓஹோ மலேசியா முழுவதும் நாம் தான் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளக் கூடாது. மலேசியாவிட ஜனநாயகம் அதிலே தமிழ் மொழி பேசுகிற மக்களுடைய எண்ணிக்கை 10 லட்சம், 1/10 மலேசியாவிலே தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள். அந்த அளவை அறிந்து கொள்ளுங்கள். அளவை அறிந்து கொள்ள சொல்வது கவலை கொள்வதற்கல்ல, பயப்படுவதற்கல்ல. நான் வேறொரு கூட்டத்திலே சொன்னதைப் போல் 18 முழ சேலையானாலும் 16 முழ சேலையானாலும் இப்பொழுது பெண்கள் கட்டுவதை போன்ற 12 முழ சேலையானாலும் அந்த 12 முழ சேலையில் ஒரு புறம்தான் இருக்கிற முந்தானை. முந்தானை இல்லாத சேலை சேலை அல்ல. முகம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நெற்றிலைக்கு இந்த பொட்டு ஒரு விரல் நுனி அளவுக்குத்தான் இருக்கும். அதை போல் 1 கோடி மக்கள் வாழ்கின்ற மலேசிய நாட்டில் நான் 10 லட்சம் பேர் என்று நான் சொல்லுகிற நேரத்தில் அந்த அளவை அறிந்து கொள்ளுகிற நேரத்தில் அதனுடைய வகையை தெரிந்து கொண்டவர்கள் சேலைக்கு முந்தானை போல், நெற்றிக்கு பொட்டு போல், வீட்டுக்கு வாயற்படியை போல, முகத்துக்கு கண்ணை போல நாம் இருக்கிறோம் என்று நீங்கள் பெருமையோடு இருக்க வேண்டும். காலம் அறிய வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன். அந்த காலத்தை அறிந்து கொள்ளுகிற நேரத்தில் நான் இறந்த காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும், நிகழ்காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும், எதிர்காலத்தை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். எதிர்காலத்தை விழித்துக் கொண்டு எண்ணி பார்க்க வேண்டும். தூங்குகிற நேரத்தில் அல்ல, தூங்குகிற நேரத்திலே நமக்கு தோன்றுகிற எதிர்காலம் என்னென்னவோ தோன்றும். நடந்த அடுத்த நேரத்தை படுத்திருப்போம், நாளைக்கு கனவில் ஒரு எதிர்காலம் தோன்றலாம். பெருகு கிடையாத போட்டாரில் நாம் இந்த கோடியிலும் நம்முடைய துணவி இன்னொரு கோடியிலும் நடுவில் குழந்தையும் உட்கார்ந்து கொண்டிருக்க, மோட்டார் வேகமாக சிங்கப்பூர் கடைவீதியில போக எதிர்புறத்தில் வருகின்ற இன்னொரு மோட்டார் அதை போனவன் அந்த போடாத டிரைவர் அதை லாகவமாக ஓட்டிக் கொண்டு போக வீட்டிற்கு சென்று நிம்மதியாக இருந்தோம் என்று எதிர்காலத்தை பற்றி இன்ப கனவு காணுவதிலே பொருளில் விழித்துக் கொண்டு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்டு எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டு வருவதுதான் ஒரு ஆட்சியாளர்களின் வேலை. அதை இந்த நாட்டை ஆளுகின்ற சிங்கப்பூர் அரசை ஆளுகின்ற பிரதம மந்திரி லீ அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சிந்தித்து பார்த்து, சிங்கப்பூர் என்ற இந்த ராஜ்யம் கடலுக்கு பக்கத்திலே இருப்பதாலும் அதை தொட்டுக்கொண்டும் ஒட்டிக்கொண்டும் ஒரு புறத்திலே ஜோகூர் இருப்பதாலும் சிங்கப்பூர் வளர முடியாது என்பதாலே, இங்கே ஜனத்தொகை பெருக பெருக புது புது வீடுகள் கட்ட முடியாது என்பதாலே மேலே மேலே செல்ல வேண்டும், 6 அடுக்கு 7 அடுக்கு 14 அடுக்கு 18 அடுக்கு என்று வளர வேண்டும் என்று அடுக்குமாடி கட்டிடங்களை சிங்கப்பூர் நகரத்திற்கு எழில் தரத்தக்க விதத்தில் நீயனுடைய ஆட்சியில் பல கட்டிடங்கள் இங்கே கட்டப்பட்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். அந்த கட்டிடங்கள் கட்டுகின்றார்களே அதனை ஒரு தடவை நீங்கள் பக்கத்திலே இருந்து பார்க்க வேண்டும். 16 மாடி கட்டடங்கள் உயர எழுப்பப்பட்டிருக்கின்றன என்றால் எவ்வளவு உயரம் மேலே போயிருக்கிறார்களோ அவ்வளவு ஆழம் கீழே போயிருக்கிறார்கள். 16 அடுக்கு மாடி கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் அது 150 அடி உயரம் அல்லது 200 அடி உயரம் மேலே மாடி வளர வேண்டும் என்றால் அதற்கான கடைக்கால் 100 அடி ஆழம் கீழே போக வேண்டும். பாறை தட்டுப்படுகிற வரையில் கணக்கானை தோண்டி அந்த பாறைக்கும் பூமிக்கும் அடுத்ததாக கெட்டிப்படுத்தி அதற்கு மேலே நிறுத்தினால்தான் 14 அடுக்கு மாடி கட்ட நிற்கிறதே தவிர 14 மாடிதானே வேண்டும். சரி, கட்டப்படலாம் என்று எண்ணி கீழே ஒரு 3 அடி பள்ளம் வெட்டி அதிலே ஜல்லியை போட்டு வேறே கட்டிடத்தை கட்டி 3வது மாடி கட்டிடம் வருகின்ற நேரத்தில் அது இடிந்து கீழே விழுந்து 10 பேர் முதல் பக்கத்தில் மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 6 பேர் பலி என்ற தலைப்புத்தான் வரும். ஆகையால் எப்படி உயரமான மாடி கட்டிடத்தை கட்டுவதற்கு ஆழமான கிடைக்கால் தேவையோ அதை போல இந்த 10 லட்சம் தமிழர்கள் தமிழ் பேசுகிற மக்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் மலேசிய நாட்டில் ஆழமாக நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும். இங்கே ஆழமாக உறுதி கொள்ளாமல் மாடி கட்டிடத்தை கட்டலாம் என்றால் நடக்கிற காரியம் அல்ல. அது அலாவுதீன் அவருடைய அற்புத பூதம் இவர்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆரம்பிப்படுத்த மனிதன் செய்கின்ற காரியம். ஆகையால் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், ஆழமாக வேர் ஊன்றிக் கொள்ளுங்கள். அதற்கு மாடி கட்டிடத்தை போல மேலே மேலே உயர். நான் சிங்கப்பூருடைய பிரதம மந்திரி லீ அவர்களிடத்தில் நானும் தம்பி செழியன் அவர்களும் சென்று பேசிக் கொண்டிருந்தோம். அவருக்கு இங்கே உள்ள தமிழ் மொழி பேசுகின்ற மக்களிடத்தில் நிரம்ப பற்றி இருக்கிறது, நிரம்ப நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் மிக நல்லவர்கள், முன்னேறிக் கொண்டு வருகிறார்கள் என்று குறிப்பிட்டு விட்டு, தமிழ்நாட்டிலே இருக்கிற முன்னேற்றத்தை விட மலேசியாவிலே உள்ள தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் முன்னேறுவதற்கு காரணம் அவர்களை ஜாதி பிடித்து அழுத்தவில்லை என்று சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறேன். ஜாதியாலே வருகின்ற கெடுதல்கள் எனக்கு தெரிவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் சீரரான ஒரு நீ அவர்களுக்கு ஜாதியினாலே மக்கள் எவ்வளவு கீழே அழுத்தப்படுகிறார்கள் என்று எவ்வளவு புரிந்திருக்கிறது என்பதை பார்த்த நேரத்தில் மக்களுடைய நாடியை பிடித்து பார்ப்பதில் மிக வல்லையரான அரசியல்வாதி என்று நான் அவரை பாராட்டினேன். அவரை நேரிலே பாராட்டவில்லை, மனதிலே பாராட்டிக் கொண்டேன். ஏனென்றால் நேரிலே பாராட்டினால் கூட அது உபச்சாரத்திலே உண்டாகும். ஆகிய மனதிற்குள்ளாக எண்ணிக்கொண்டேன். அப்படிப்பட்டவருடைய ஆளுகையின் கீழ் சிங்கப்பூர் அரசு இருக்கிறது. அதைப் போலவே அரசியல் பெருந்தன்மையான எல்லா அரசியல்வாதிகளாலும் எல்லா அரசியல் கட்சிகளாலும் ஒரு பேர் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பெருந்தன்மையாளரான குங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் மலேசியா முழுவதற்கும் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். இதைவிட நல்ல வாய்ப்பு தமிழ் வழி பேசுகின்ற மக்களுக்கு வேறு இடத்திலே கிடைக்காது. இந்த இடத்திலே கிடைத்திருப்பதை நல்ல விதத்திலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெண்ணையை உருட்டு கொடுத்து விடலாம், ஆனால் அதை மெய்யாக்குவதற்கு கொஞ்சம் பதம் தெரிய வேண்டும். மறுபடியும் உங்களை நான் தாய்மார்களைத்தான் பார்க்க சொல்லுகிறேன், வெண்ணையை உருக்கினால் மெய் கிடைக்கும், அது நன்றாக தெரிகிறது. ஆனால் வெண்ணையை உருக்குவதற்கு பதம் இருக்கிறது, அதிகமாக அதை உருக்கிவிட்டால் அது நெய் வந்துவிடும், நெய்யுடைய மனம் இருக்காது. அதை சரியாக உருக்காவிட்டால் கிட்டி பிடிப்பு அதிகமாக இருக்கும். அவர்களுக்குத்தான் தெரியும் அந்த வெண்ணையை உருக்குகிற நேரத்தில் நாளை முருந்த தலையை அதில் தூவிவார்கள். அதற்கு பிறகுதான் வெண்ணெய் மனமான நெய்யாக வரும். அதற்கு பிறகு இறையிலே கொட்டுகிற போதுதான் நமக்கு நெய்க்கு சம்பந்தம். ஏன் இன்னொரு கரண்டி போடக்கூடாதா என்று கேட்கிறவரே அப்போதுதான் நெய்க்கு நமக்கு சம்பந்தம். அவரை வெண்ணையை பதமாக அதை உருக்கி நெய்யாக்குகிறார்கள். அதை போல உங்களுக்கு வெண்ணெய் கிடைத்திருப்பதை போல் மலேசிய நாட்டினுடைய பலம் கிடைத்திருக்கிறது. உருக்கி எடுத்தால்தான் நெய்யாகும். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல், ஒருவன் கற்பாறை மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இடையே கற்பாறையின் மேலும் ஒரு பெரிய உரண்டை வெண்ணை உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. வெண்ணையை எடுத்து உருக்கினால் நெய்யாக என்பது அவனுக்கு தெரியும். அந்த வெண்ணையை உருக்கி நெய்யாக்க வேண்டுமானால் அது ஒரு வட்டிலேயே போட்டுத்தான் அதை நெய்யாக உருக்க வேண்டும் என்பது தெரியும். ஆகையால் அந்த வெண்ணையை வைத்தெடுத்து ஒரு வட்டிலேயே போட்டு அடுக்கடைக்கு கொண்டு போய் அதை பதமாக நெய்யாக்க வேண்டும். ஆனால் அவர் முடியாமல் அழுது கொண்டே இருக்கிறார். எதிரிலே வெண்ணையை உரிக்கிறோம், நெய் கிடைக்கிறது என்ற அறிவு இருக்கிறது. ஆனால் அதை வலித்தவர் எடுக்கவில்லை. ஏன் எடுக்க முடியவில்லை என்றால் அவனுக்கு ரெண்டு கையும் இல்லை. ரெண்டு கையும் இல்லாததாலே வெண்ணையை வலித்தெடுக்க முடியாமல் அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறார். சரி, அவனால் முடியாவிட்டால் போகிறது, மற்றவர்களிடத்தில் கை உள்ளவர்களிடத்தில் சொல்லி ஐயா எனக்கு கை இல்லை, எதிரில வெண்ணை உருட்டி வைத்திருக்கிறது, அதை வயிற்று எடுத்துக் கொண்டதை நெய்யாக்க வேண்டும், எனக்கு கை இல்லாததாலே தயவு செய்து கை இருக்கிற நீங்கள் இதை வழித்தெடுத்து ஒரு வட்டினரை கூடத்தன் நம்ம சொல்லலாம் அல்லவா சொல்லி இருக்கலாம். ஆனால் சொல்லவில்லை, அழுது கொண்டே இருக்கிறார். ஏன் சொல்லவில்லை என்றால் அவனுக்கு வாயும் இல்லை, அவன் ஊமை. அவனை கண்ணை இலக்கியத்தில் கையில் ஊமையன் என்று குறிப்பிட்டார். அவருக்கு கையும் இல்லை, ஊமையாக இருக்கிறான். கையில் ஊமையர் எதிரில் வெண்ணை உருட்டி வைத்தால் என்ன ஆகும்? வயிற்றெடுக்க முடியாது, வயிற்று எரிந்து மற்றவருக்கு சொல்ல முடியாது. வெயில் ஏற ஏற வெண்ணை உருகி நெய்யாகி பாறையில போய்கொண்டே இருக்கும். அதை பார்த்து பார்த்து இவருடைய கண்களில தண்ணீர் வழியுமே தவிர நெய் கிடைக்காது. மலேசிய நாட்டிலே உள்ள நீங்கள் கையில் ஊமையராக இருக்கக்கூடாது. உங்களுக்கு கையும் இருக்கிறது, வாயும் இருக்கிறது, எதிரில வெண்ணை உருட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. மலேசியாவின் பலம் அதை நல்ல விதத்தில் உருக்கி எடுத்து உருக்கிய நெய்யாக்கி வாழ்க்கைக்கு மனம் வரத்தக்க அளவுக்கு எதிர்காலத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, தோழர்களே, என்னுடைய பயணமும் முடிவடைகிறது, என்னுடைய பேச்சு முடிவடைகின்றது. உங்களுக்கு என்னுடைய நன்றிகள், அந்த வணக்கத்தை திரும்ப திரும்ப சொல்வதை தவிர நான் உங்களுக்கு தருவதற்கு ஒன்றுமில்லை. உங்களை கண்டேன், உள்ளம் நிரம்ப கழிப்பை பெற்றுக்கொண்டேன், சென்று வருகிறேன். வணக்கம்.